ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வாராவழி தந்த மாநந்தி பேர் நந்தி, ஆரா அமோதனித்த ஆனந்தி பேர் நந்தி, பேராயிரம் மூடை வெம்மான் பேருந்தி, ஆரா அருட்கடல் ஆடுகின்றானே. சிவநேய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி என்ற நூலின் சிந்தனையை செய்வதற்கு திருவள்ளுவர் கூட்டுவித்துள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒரே வரியில், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அடுத்த வரி, ஒளிக்கும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. அதே வரியில, உள் உயிர்க்கு உயிராய், தெளிக்கும் அறிவு. மூணாவது வரி, தெளிக்கும் அறிவு சிறந்து உளதேனும், தெளிக்கும் அறிவு சிறந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே. அதே வரிதான், திரிமலத்தே, திரிமலத்தே. அடுத்த வரி, குளிக்கும் திரிமலத்தே குளிக்கும் உயிர், குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே, கொடி கட்டினனே. பாடலை பார்க்கும்போதுக்கு மிக எளிமையான வார்த்தைகள் இல்லையா. ஒளி, ஒளி என்பார், இருள் என்பார், இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடி ஒன்று ஒளிக்கும். ஒன்னு புதுசா ஒண்ணு தெரிந்து கொள்வதற்கு ஒண்ணு இல்ல, ஒன்னு அதிகமானா இன்னொன்னு ஒழித்துக் கொள்ளும். இருள் அடராது, ஒளியை பந்திக்காது. அப்புறம் உள் உயிருக்கு உயிராய், உள்ள உயிருக்கு உயிராய், தெளிந்த அறிவு சிவ ஒளி, திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர், இந்த உயிருக்கு அருள் கூடும்படி படி கட்டினேனே. முடிஞ்சுதா பாட்டு? முடிந்துவிட்டது. ஒளி என்றால் எந்த ஒளியை கொழுக்கே? சக்தி, சிவ சக்தியை குறிக்கிறது. அருள் ஒளி, ஒளி என்பது இந்த எதை குறிக்கிறது? அருள் ஒளி. ஒளி என்பது அருளையும், அருட்கதி. ஒளி என்பது அருள் ஒளியையும், திருவருள் சக்தியையும். ஒளி என்பது திருவருள் சக்தியையும், இருள் என்பது வழக்கமா உள்ள மாதிரி என்னது ஆணவ இருளையும் குறிக்கும். ஒளி என்பது திருவருள் ஒளியையும், இருள் என்பது ஆணவ இருளையும் குறிக்கும். இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவை. ஒன்றே இடம் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும். இப்ப இந்த ஆன்மா மலர் நடையில் செல்கிறதுன்னு வச்சுப்போம். முழுக்க ஆணவ மலர்க்கு தன்னை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது. கேவல நிலையில் இந்த நிலையில் தான் பரச நிலையிலேயே அதிகமான பந்தத்தில் மொழி இருக்கிறது. இப்போ நம்மிடையே பொதுவாக உயிர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க இல்லையா? முழுவதும் அந்த குடும்ப சூழலை விட்டு இங்க அங்க அசைகிறதே இல்லை. உண்பதும் உடுப்பதும் அதுவே இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இல்லையா? அப்ப அவங்க எதுல முழுவதுமாக சிக்கியிருக்காங்க? மலை இருள அதிகமாக சிக்கியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு திருவருள் ஒளி தோன்றுவது இல்லை. எது மிகும் பொழுது? ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கும் பொழுது இந்த திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். ஏன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திருவருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் என்ன நடக்கும்? குழந்தையின் கையில் கொண்டு பொற்கிண்ணத்தை கொண்டு கொடுக்கிறோம், அது என்ன பண்ணும்? அதுக்கு பொண்ணுடைய அருமை தெரியாது. அது பாட்டுல தூக்கி எரிஞ்சிட்டு வீதியில விளையாடிட்டு இருந்து கையில கொண்டு கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அது பாட்டுல வீட்டுக்குள்ள போயிடும். அது பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பொக்கிஷமே எந்த அதனுடைய அருமை அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே கதைதான் இந்த ஆணவ இருள் அதிகரித்திருக்கும் பொழுது திருவருள் ஒளி தோன்றினால் என்ன நடக்கும்னா இந்த பொற்கிண்ண குழந்தையின் கையில் அகப்பட்ட பொற்கிண்ணம் போல்தான். அதனுடைய அருமையே அவர்கள் உணர மாட்டார்கள். இந்த உண்மை நான் சொல்லல, எதுல வருது? திருவாசகத்துல என்ன வருது? மழக்கை இழங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றே. மாணிக்க வாசகர் சொல்ற மழக்கை இழங்கு, சின்ன குழந்தை மழக்கைன்னா அது குறிப்பிட்ட வயசு உள்ள குழந்தை. மழக்கை இழங்கு பொற்கிண்ணம் என்று அலா அரிய என்று உனை கருதுகின்றேன். பாட்டு ஆரம்பம் என்னது? மயிலங்கு நல் நல் தண்ணி பங்கனே வந்து என்னை பணி கொண்டவின். அது வந்து என்னை பணி கொண்டவின். அதுக்கப்புறமே அது மழக்கை இழங்கு பொற்கிண்ணமா இருக்குது. அப்போ ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஆணவையில் உள்ள மொழி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீசி எறிஞ்சிருவாங்க இல்லையா? அதுமா அதனாலதான் அவன் என்றும் என் முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து. போற்றி பதனடையில வரும். முந்தி என்னுள் நீங்காது எல்லாம் சரிதான். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒளித்திருந்து முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து போற்றி பதனடை. அதனால அந்த மலம் மேலிடும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு எது முதன்மையாக இருக்கும் என்றால் இந்த உலக பதார்த்தங்கள் தான் முதன்மையாக இருக்கும் இல்லையா? அதனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் இதுலதான் இருக்கும். அந்த உலக பதார்த்தங்களையே இருக்கும். அந்த பரம் கண்ணுக்கு தென்படவும் மாட்டான். தென்பட்டால் இந்த ஆன்மாவான ஏறிட்டும் பார்த்தார். ஏன்னா அதனுடைய பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கு? பதார்த்த உலக பதார்த்தங்கள்லயே இருக்கு. அதனால அது பரத்தை பார்த்தார். நம்ம அதுல நான் பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இது இவ்வாறாக அந்த ஆணவ மலத்தில் அது மூழ்கி இருக்கும் பொழுது அந்த சிவ சக்தி வந்து அவனுடைய சிற்சக்தியானவள் ஒழித்து கொள்கிறாள். அந்த அம்பலவான சுவாமிகள், அம்பலவான குருமூர்த்திகள், எங்க திருவாரூரை ஆதீன குருமூர்த்தியில அம்பலவான குருமூர்த்திகள் என்று மூன்றாவது குருமகா சன்னிதான், அவங்க சொல்லுவாங்க திலமலவும் காணாம் மட நெஞ்சமே மல நெஞ்சமே அப்படின்பார். திலமலம், திலம்னா எள், எள்ளளவும் உணராத மட நெஞ்சமே அப்படிம்ப. மலத்தால் இது மூடப்பட்டு ஆணை கொஞ்சம் கூட எள்ளளவு கூட நினைக்காத அளவுல அந்த உலக விஷயங்கள்ல அது மூழ்கி இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நடைக்கு பேர் தான் என்னது? மல நடை. இவ்வாறு சிறுவருடைய ஓரளவும் சிறிதேனும் சிந்திக்காமல் முழுவதுமாக ஆணவ இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது சிறுவருள் ஒளி மறைந்து நின்ற அந்த நிலை, அதுக்கு பேர் தான் என்னது? மல நடை. இதே இது மாறி விடுகிறது. எப்படி மாறுகிறது? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காண்ற சோறு என இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் வெறுத்து. காண்ட சோறு என்றால் தெரியும் இல்லையா? கட்டிய சோறு. அதுல எவ்வளவு அருவறுப்பு வருமோ அது மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக பதார்த்தங்களில் வெறுப்பு வந்து இவ்வளவுதான் இதுக்கு தகுதி. இவ்வளவு நேரம் தான் இது இவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. இவ்வளவு நாள் தான் கொடுக்க முடியும். இவ்வளவு காலத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல அந்த இன்பம் மறைந்து விடும், அல்லது வெறுத்து விடும், அல்லது அதில் அலுப்பு தட்டி விடும். எல்லா இன்பங்களுமே அப்படிதானே? ஆக இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இவையெல்லாம் நிலையானவை அல்ல என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மா உணர்ந்து உணர்ந்து அதே சமயத்துல திருவருள் ஒளியில் திளைத்து திளைத்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையில் தன்னை அழுத்தி அழுத்தி இந்த அழுதுதல் குறைபடும், அந்த அழுந்துதல் கூடும். இப்படி கூடி கூடி படிப்படிப்படியாக கூடி கூடி முற்றுமாக திருவருள் ஒளியில் அந்த ஆன்மா மூழ்கி இருக்கும் பொழுது அதற்கு எது தோன்றாது? அதற்கு உலக பதார்த்தங்கள் முக்கியமானதாக தோன்றாது. சரியா? அது எதையே பார்த்திருக்கும்? அந்த பரத்தையே பார்த்திருக்கும். அதனுடைய சிந்தையெல்லாம் அந்த சிவமே நிறைந்திருக்கும். அதனுடைய சிந்தையில இந்த உலக பதார்த்தங்களாகிய குப்பைகள், அந்த குப்பைகளை வைத்து சிந்தையை நிறைவு செய்ய மாட்டார்கள். சிந்தையெல்லாம் சிவமே நிறைந்திருக்கும். ஆக இந்த நடைக்கு பெயர் என்னன்னா அருள் நடை என்று பெயர். இந்த அருள் நடையில் ஆணவம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தன் வலிமையெல்லாம் ஒடுக்கி தன்னுடைய வலிமையெல்லாம் இவற்றை செல்லாது என்பது அது தெரியும். உடனே என்ன பண்ணும்? தன்னுடைய வலிமையெல்லாம் அடக்கி. சில குழந்தைகள் பார்ப்போம், ஏதாவது நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே பெரிய காரியம் இல்லையா? அது செய்யற பெரிய காரியம் என்னது? தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அது மாதிரிதான் இந்த ஆணவம் என்ன பண்ணும்? பேசாம அடங்கி இருந்தா அதுவே போதும். அப்ப அந்த சமயத்துல இந்த ஆணவமாகிய இருள் ஒளித்து கொள்ளும். எப்போ? திருவருள் ஒளி மேலிடும் போது. ரெண்டும் எங்கதான் இருக்கு? இந்த ஆன்மாலதான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆணவம் கேவல நிலையில இருக்கும் பொழுதும் துன்பத்தை கொடுக்கு. எப்படி துன்பத்தை கொடுக்கு? முழுவதுமாக இந்த ஆன்மாவின் அறிவை மறைத்து துன்பத்தை கொடுக்கிறது. அந்த சக்திக்கு பேரு, ஆணவத்தினுடைய அந்த சக்திக்கு என்ன பெயர்? ஆவாரக சக்தி. கேவலத்தில் ஆணவம் ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக மறைத்து நிற்கும். அந்த சக்திக்கு பெயர் ஆவாரக சக்தி. அப்புறம் பெருமான் இந்த உடல், இந்த இடம், போக பொருட்கள் எல்லாவற்றையும் அழித்த பிறகு இந்த சகல நிலையில் அது என்ன பண்ணும்? அந்த முழுசும் மறைக்க இப்ப முடியாது. இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் அறிவு விளங்க ஆரம்பிச்சு, அதனால முழுவதுமாக மறைக்க முடியாது. ஆனாலும் தன் தொழிலை அது விடார். இந்த அறிவை எப்படி பண்ணும்? மேல் நோக்கி செலுத்தாம, மேம்பட்ட பொருள்களில் செலுத்த விடாமல், நிலையான பொருள்களில் நினைவை இருக்க விடாமல் என்ன பண்ணும்? மறுபடியும் கீழ் நோக்கி செலுத்தும். இழிந்த பொருள்களிலும் இழிந்த செயல்களிலும் இந்த ஆன்மாவை இழுக்கும். முழுவதுமாக கேவலத்தில் மறைத்த ஆணவமானது சகல நிலையில் ஆன்மாவின் அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். அந்த ஆன்மாவை முன்னேற விடாதபடி முழு பகையாக இருப்பது யாரு? இந்த ஆணவம் தான். அது வேற எங்கேயும் இல்ல, நம்முள்ளேயே இருக்கிறது. அதான் பரிதாபம். இந்த ஆன்மாவை நினைக்கும் பொழுது உள்ளேயே இவ்வளவு பெரிய பெரும்பகை இருப்பது இருக்கிறது என்பதை உணராமல் இல்லையா இந்த ஆன்மா ஆட்டம் போடுகிறது. அந்த பெரும் பகையுடன் சேர்ந்து கொண்டே அது இழுக்கிற இழுப்பிலேயே போய் ஆட்டம் போடுகிறது. சரி, இவ்வளவு சக்தியுடைய அந்த ஆணவம் அந்த பதியை பற்றுமா? ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஆன்மாவை நல்ல இறுக்கமாக பற்றி உள்ளது. அப்படியானால் ஏன் அந்த ஆணவம் பதியை பற்றவில்லை என்றால், இருளானது சூரியனை பற்ற முடியுமா? அதற்கு நமக்கு சாஸ்திரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான உவமை, கடல், கடல் நீர், உப்பு. கடல் என்றால் அந்த வெளி, நீரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வெளி. அப்ப அந்த உப்பு வந்து எதை பற்றிருக்கிறது? நீரைத்தான் பற்றுமே தவிர அந்த கடல் ஆகாயத்தை பற்றாது. அதனால் பற்ற முடியாது, அதனால் நெருங்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவம், ஆன்மா எதனுள் அடங்கி வியாபியமாக அடங்கியிருக்கிறது? இறைவனுள், பதியினுள் வியாபியமாக ஆன்மா அடங்கியுள்ளது. ஆனாலும் இந்த ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவமானது பதியை நெருங்க முடியாது, பற்ற முடியாது. அந்த பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அதுதான் இருள் அடராது. அடராது என்றால் பற்றாது. எதை பற்றாது? ஒளியை பற்றாது. அதாவது ஆணவம் திருவருளை பற்றாது. ஆன்மாட்ட தான் இவ்வளவு ஆட்டமும் அது போடுகிறது. அப்புறம் உள் உயிர்க்கு உயிரால் இந்த பாடத்துல ஒன்று மேலிடியிலும் சொல்லுவாங்க, ஒன்று மேவிடியிலும் சொல்லுவாங்க. அது பாட பேரம். செலவ எல்லாம் பொருள் ஒன்றுதான். மேவிடியிலும் சொல்லுவாங்க, மேலிடியிலும் சொல்லுவாங்க. என்ன எது வந்தாலும் சரி என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பாட பேரம். சரி, உள் உயிர்க்கு உயிராய் தெளிந்த அறிவு திகழ்ந்துள்ளதேனும். எல்லா உயிருக்குள்ளும் உயிராக இருக்கின்றார் இல்லையா? எப்படி உடலுக்கு உயிர் இருக்கிறதோ அவ்வாறு உயிருக்கு உயிராக இருக்கின்றார். உடலினைக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆணாய் போற்றி என்று பஞ்சாக்கரமூர்த்திகளை பாடுவார்கள். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆனாய் போட்டி. எப்படி உடலின் இயக்கம் உயிரால் உண்டாகிறதோ அவ்வாறே உயிரின் இயக்கம் அவனால் பதியால் இயக்கப்படுகிறது. அதனாலதான் உடலுக்கு எப்படி உயிர் இருந்தால்தான் உடலுக்கு எல்லாம், அதே மாதிரி அவன் இருந்தால்தான் இந்த ஆன்மாவுக்கு எல்லாம். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆனாய் போட்டி. உரைசேர் 84 நூறாயிரமாம் யோனி பேதம் இறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். திருவிழிமலை படிக்கும் ஞான சம்பந்தருடையது இல்லையா? உரைசேர் 84 நூறாயிரம் யோனி பேதம், 84 லட்சம் வகைப்பட்ட வகையான எவ்வளவு வகை ஒவ்வொன்றிலையும் தாவரங்கள் 11 லட்சம். அதுல ஏகப்பட்ட வகைகள். இப்படி அந்த 84 லட்சத்திலையும் அத்தனை உயிர்களிலும் உயிருக்கு உயிராக நின்று இயக்கி வருகிறார். உயிருக்கு உயிராய் நின்றான் என்று மட்டும் சொல்ல முடியுமா? எப்படி இருக்கிறான்? உடம்பும் உயிரும் போல ஒன்றாகி இருக்கிறான். ஐயா, ஒளியும் சூரிய ஒளியும், சூரிய ஒளியும் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல எப்படி இருக்கிறான்? அப்புறம் உடனாகி ஆன்ம அறிவும் கண்ணொளியும் போல உடனாகி நிற்கிறான். இதெல்லாம் எதுக்காக? ஒன்றாகி நிற்பது எதற்காக? உயிர் நிலைத்து நிற்பதற்காக. இந்த உடம்புல வந்தோம்னா அந்த உடம்புல அது அத்தனை காலமும் நிலைத்து நிற்பதற்காக. வேறாகி என்பது உயிருக்கு அறிவு விளங்குவதற்காக. உயிருக்கு அறிவு, ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது விளக்கம் பெறணும். விளக்கம் பெறதுக்கு அவன் எப்படி இருந்தாதான்? அறிவித்தால்தான் அந்த அறிவு விளக்கம் பெறும். நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது என்ன பண்ணும்? தானாக இயங்காது. என்ன பண்ணணும்? பெருமானால் இயக்கப்பட்டால்தான் இயங்கும். அதனால அவன் வேறாகி நின்று அறிவிக்கிறான். அப்போ அறிவு விளங்கும் பொருட்டு அவன் இந்த உயிரினுள் வேறாகி நிற்கிறான். அப்புறம் இந்த உயிர் அறிந்த பொருளை அனுபவிப்பதற்காக அவன் உடனாகி நின்று செலுத்துகிறான். பொருளால் வேறாயின் கலப்பால் ஒன்றாகும். அப்படிலாம் செலுத்தும் தன்மையால் உடனாகியும். ஆக இவ்வாறாக ஒன்றாகி நிற்றல் உயிர் அறிவு, உயிர் நிலை பெறுதல் பொருட்டு. வேறாகி நிற்றல் உயிர் அறிவு விளங்கும் பொருட்டு. உடனாகி நிற்றல் உயிர் அனுபவத்தில் ஈடுபடும் பொருட்டு. இதான் உள் உயிருக்கு உயிராய் சிறந்து அது இருந்தாலும் திகழ்ந்து உளதேனும். விதவிதமா இப்படி விதவிதமா நின்று இந்த உயிரை இயக்குகிறார். இப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாதுன்னு சொல்லி விதவிதமாக நின்று இந்த உயிரை இயக்குகிறார். என்ன பரிதாபம் பாருங்க, நமக்காக அவன் உட்கார்ந்து இவ்வளவு வேலையும் உள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறான். இது என்ன பண்ணுது? அத பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்துறதே இல்லாம அப்படி இயக்குகிறான், இயங்குகிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம இது அது பாட்டுல என்ன பண்ணுது? திரிமலத்தே குளித்து கொண்டிருக்கிறது.